திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமை ஒரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. நம பார்வதி பதையே அரர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திபுரி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்து குரு முதல்வர் குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு இப்பொழுது 27வது பட்டமாக எழுந்தருளி ஞானக்கோர் ஏந்தி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியையும் அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு உயிர்கள் அத்தனையும் உய்து கூட வேண்டும் என்பதற்காக ஞான செய்திகள் எல்லா உயிர்களுடன் அடைவதற்காக அரிய தொண்டினை செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க இன்று முதல் தர்மபுர ஆதீனத்து குருமுதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்திருக்கின்ற சிவபோகசாரத்தில் சில செய்திகளை மூல நூலை வைத்தே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நூல் சைவர்கள் அனைவரும் கற்று தெளிய வேண்டிய நூல் என்பது ஆண்டோர்களது ஒரு துணிவு. இந்த நூலினுடைய சிறப்பை பற்றி முதலில் அறிந்து கொண்டும் பின்பு ஞானாசிரியருடைய பெருமையினை அறிந்து கொண்டும் நூலுக்குள்ளே செல்வோம். நம்முடைய சமயம் சைவ சமயம். உலகிலே பூ என்று பொதுவாக சொன்னால் தாமரையை குறிக்கும். பூ எனப்படுவது பொறிவாள் பூவே. மலம் என்று பொதுவாக சொன்னால் ஆணவ மலத்தை குறிக்கும். கோயில் என்று சொன்னால் தில்லையை குறிக்கும். புராணம் என்று சொன்னால் பெரிய புராணத்தை தான் குறிக்கும். சமயம் என்று சொன்னால் சைவ சமயத்தை மட்டுமே குறிக்கும். ஆகையினாலே தான் தாய்மான சுவாமிகள் சைவ சமயமே சமயம் என்று ஏகாரமிட்டு அங்கே கூறினார். இந்த சைவ சமயமானது மற்றைய சமயங்கள் எல்லாம் தம்முள் அடக்கி இது தலை நிமிர்ந்து நிற்பது. அப்படி இருப்பதற்கு காரணம் சைவ சமயத்திலே இருக்கின்ற பிரமாண நூல்கள். மற்ற சமயத்தினுடைய நூல்கள் எல்லாம் காலத்தாலும் இடத்தாலும் மக்களுடைய பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் முதலியவற்றாலும் வேறுபடும். ஆனால் நம்முடைய சைவ சமயத்திலே பிரமாண நூல்களிலே சொல்லப்பட்டது என்றைக்கும் மாறுபடாதது வேறுபடாதது. அன்று பேசியதும் உண்மை இன்றும் அது உண்மை என்றைக்கும் உண்மையாயிருப்பதைத்தான் நம்முடைய சைவ சமய நூல்கள் பேசுகிறது. அந்த வகையிலே நம்முடைய சைவ சமயத்திற்கு பிரமாண நூல் என்று சொல்லக்கூடியது வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், புராணம், இதிகாசம் என்று சொல்லக்கூடியது. இந்த வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், புராணம், இதிகாசம் இவைகளிலே இந்த சாத்திர நூல் என்பது தோத்திர நூலும் சைவத்திற்கு இரு கண்கள் போன்றது. ஆகையினாலேதான் திருநாவுக்கரசி சுவாமிகள் தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்றார். சாத்திரத்தின் பொருள் தெரிய தோத்திரத்தில் பயில்தல் வேண்டும். தோத்திரத்தின் பொருள் தெரிய சாத்திரத்தில் பயில்தல் வேண்டும். எனவே தோத்திரமும் சாத்திரமும் கொம்பும் கொடியும் போல அங்கே ஒன்றுக்கொன்று இணைந்ததாக இருக்கிறது. அந்த வகையிலே சாத்திரம் என சொல்லக்கூடியதிலே மெய்கண்ட சாத்திரம் 14. இந்த மெய்கண்ட சாத்திரம் 14களோடு நம்முடைய சாத்திர நூல்கள் நிற்கவில்லை. கட்டளை நூல்கள் 14 என்று இருக்கின்றது. துணை சாத்திர நூல்கள் தோழர் போதம் ஞானாமிரதம் போன்ற துணை சாத்திர நூல்கள் எண்ணற்ற நூல்கள் இருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கு மேலாக மெய்கண்ட சாஸ்திரத்திற்கு மேலே நாம் கற்று தெளிய வேண்டியது பண்டார சாத்திரம் என்று ஒன்றிருக்கிறது. இந்த பண்டார சாஸ்திரம் என சொல்லக்கூடியது தர்மபுர திருமடத்திற்கென்று பண்டார சாஸ்திரம் என்று இருக்கிறது. திருவாவூரரை ஆகியோருக்கு பண்டார சாஸ்திரம் என்றும் இருக்கிறது. இந்த பண்டார சாஸ்திரங்கள் இந்த திருமடங்களுக்கு இருப்பது அது ஒரு அனுபவ நூல்களாக வைத்து சொல்லப்படுகிறது. இதை கேட்கின்ற பொழுது இத்தனை நூல்கள் இருக்கின்றதா என்று மலைவு கொள்ளுதல் கூடாது. எல்லா நூலும் ஒன்றுக்கு ஒன்று மாறுபடாது, முரணாது, ஒன்று போல்தான் எல்லாமே உண்மை பேசுகிறது. இத்தனை நூல்கள் எழுந்தது ஏனெனில் ஒரு நூலிலே சொல்லப்பட்டதை இன்னொரு நூலை தொகுத்து கூறும், இன்னொரு நூல் பகுத்து கூறும், இன்னொரு நூல் விரித்து கூறும், இன்னொரு நூல் சுருக்கியும் கூறும். எப்படியும் நம்முடைய மனதிலே தங்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்துணை நூல்கள் செய்ய வைத்திருக்கின்றார்கள். கேட்டல் சிந்தித்தல் சொல்லுகின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது சில ஐயப்பாடுகள் நம் மத்தியிலே ஏற்படக்கூடும். அந்த ஐயங்களையெல்லாம் நீப்பதற்கு நாம் இந்த நூல்களை எல்லாம் குறிப்பாக பண்டார சாஸ்திரத்தை படித்தால் தெளிவு ஏற்படும். சுருக்கமாக சொன்னால், மெய்கண்ட சாஸ்திரத்தை கற்று முடித்தவர்கள் இந்த பண்டார சாஸ்திரத்தை கண்டால், பண்டார சாஸ்திரத்திலே தோய்வு கொண்டால் பல செய்திகள் நமக்கு தெளிவை கொடுப்பதாக அமைந்திருக்கும். இந்த சாஸ்திர நூல்கள் எந்த அளவிற்கு நமக்கு தெளிவு கொடுக்கும் என சொன்னால், ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணறிலே சில கிணற்றிலே கலங்கள் இருக்கும். அந்த கலங்கள் இருக்கின்ற நீரை சில தூர் எடுத்தல் என்ற பெயரிலே நீரை வற்ற வைத்து அதை தெளிவாக்க முற்படுவர். அப்படி நீரை வற்ற வைத்து தூர் எடுத்த பின்பு சிறிது நாள் கழித்து மீளவும் அது கலங்கள் தனியாக வந்துவிடும். ஆனால் அதே நேரத்தில் கிணற்றிலே இருக்கின்ற அந்த கலங்கள் நீர் ஊறிக்கொண்டிருப்பதை தெளிவாக்குவதற்கு தேத்தங்கொட்டை என்று ஒன்று இருக்கிறது. இந்த தேத்தங்கொட்டை என்று சொல்லக்கூடிய ஒன்றை அந்த கிணற்று நீரிலே போட்டு விட்டால் அந்த கிணற்று நீரில் எப்பொழுதும் கலங்கள் என்பது இல்லாது தெளிவாகவே இருக்கும். எனவே இந்த தேத்தங்கொட்டையானது கலங்கள் என்பதை அறவே நீக்கி ஒரு தெளிந்த நீரையே கொடுப்பதை போலத்தான் மெய்கண்ட சாஸ்திரமும் பண்டார சாஸ்திரமும் அந்த சைவ அன்பர்களுக்கு என்றைக்குமே ஒரு தெளிவை கொடுக்கும். இந்த பண்டார சாஸ்திரம் என சொல்லக்கூடியது என்ன என்பதை நாம் ஒரு இதை பொருளை பார்த்தல் வேண்டும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பிய சூத்திரம். இதில் பண்டார சாஸ்திரம் என சொல்லக்கூடியதிலே சாஸ்திரம் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும், அருள் வயப்பட்டவரை காப்பது. இதிலே பண்டாரம் என சொல்லக்கூடியது இரு சொற்களினுடைய ஒரு கூட்டமாக இருக்கிறது. பண்டம் ஆரம் என்று சொல்லக்கூடியது. இந்த பண்டம் ஆரம் என சொல்லக்கூடிய இதை பண்டாரம் என்று சொல்வது உண்டு. இந்த பண்டாரம் என்ற சொல் நம்முடைய தமிழ் மொழியிலே பழமையான ஒரு சொல்லாகும், பழக்கத்தில் இருக்கின்ற ஒரு சொல்லாகும். பெரிய புராணத்தில் கூட இந்த சொல்லாட்சி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பண்டாரம் என்பது கருவூலம் என்ற ஒரு பொருளை உணர்த்துகின்ற ஒரு சொல்லானது. அரசனானவன் தன்னுடைய பொருள்களை எல்லாம் சேமித்து வைத்திருக்கின்ற இடத்திற்கு அந்த கருவூலத்திற்கு பண்டாரம் என்று சொல்வது உண்டு. இது பரமண பாண்டியனது சரித்திரத்திலே அந்த கருவூலம் பண்டாரத்திலே இருந்து நம்முடைய சொக்கநாத பெருமான் என்னென்ன பொருள்களையெல்லாம் களவு செய்தார் என்பதை நாம் புராண வாயிலாக பாணபத்திரருக்கு எப்படி உதவி செய்தார் என்பதை இப்ப நாம் சிந்திக்கின்ற பொழுது அந்த செய்தி தெரிய வரும். எனவே பண்டாரம் என்பது பொருட்குவியல், நிதிக்குவியல் என்ற பொருளை வரும். பொருளை சேமித்து வைக்கின்ற இடத்திற்கு பண்டசாலை என்று வழங்குகின்ற வழக்கு இன்றும் இருக்கிறது. இதிலே பண்டாரம் என்ற சொல் பண்டம் ஆரம், பண்டம் என்பது இங்கே ஞானம் என்கின்ற பொருளிலே வருகிறது. ஆறுதல் என்றால் நிறைதலை உடையது. எனவே பண்டம் ஆறுதல் என்பது ஞானம் நிறைந்த குவியல் என்ற ஒரு பொருளிலே வருகிறது. இந்த பண்டம் என்பது ஞானம் என்கின்ற ஒரு பொருள் பட மணிமாசக சுவாமிகள் மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே அங்கே பண்டம் என்பது அருக்குவியல், ஞானக்குவியல் என்ற ஒரு பொருளிலே வருகிறது. இந்த பொருட்குவியல் என்பதற்கு பண்டாரம் என்பது இன்னொரு, அந்த பொருட்குவியல் என்பதற்கு பெரிய புராணத்திலே சேர்க்கிறார் பெருமான். கோட்பிடி நாயனார் புராணத்திலே வருகின்ற பொழுது தன்னிடம் பிடிபட்ட திருநீர் அணிந்த அந்த அடியாரை நோக்கி இவரன்றோ பண்டாரம் எனக்கு என்றார். எனவே இவரன்றோ பண்டாரம் என்றால் இவரே எனக்கு நிதிக்குவியல் என சொல்லி பண்டாரத்தை திறந்து விடுங்கள், இந்த அடியாரும் எல்லோரும் வேண்டிய பொருள்களை அள்ளிச் செல்லுங்கள் என்று கூறுவதை போல அங்க பெரிய புராணத்திலே ஒரு சம்பவம் வருகிறது. இதே போலத்தான் நம்முடைய ஞானாசிரியர்மார்கள் பண்டார சாஸ்திரம் என ஒன்றை அருளி செய்து இதிலிருந்து ஞானத்தை முகந்து செல்லுங்கள் என்று பொருள்பட பண்டார சாஸ்திரங்களை நமக்கு தந்தருள் இருக்கின்றார்கள். ஞான கருவூலங்களாக விளங்குகின்ற ஆச்சாரிய பெருமக்கள் தம்முடைய சிவானுபவ நிலையிலே இருந்து பரிபாகமுற்ற சீடர்களுக்கு கூறிய உபதேசங்கள் தான் பண்டார சாஸ்திரங்கள் என்று அங்கே சொல்லப்படும். இந்த சாஸ்திரங்கள் வேத சிவாகமங்கள், சித்தாந்த சாஸ்திர தோத்திரங்கள் இவற்றின் பிழிவாக விளங்குவது. எனவே இந்த வேதமாகமம் தோத்திரம் சாஸ்திரம் இவர்கள் பயின்றவர்கள் இந்த பண்டார சாஸ்திரத்திலே பயிர்கின்ற பொழுது ஒரு தெளிவு நமக்கு நன்றாக அங்கே கிடைக்கும். இந்த முறையிலே நம்முடைய சனற்குமார நந்தியின் வழிவந்த மெய்கண்ட சந்தானத்து குருமூர்த்தி ஆகிய, அதாவது கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்து குரு முதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிகர் அருளி செய்த நூல்களிலே எட்டு நூல்கள் பண்டார சாஸ்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த எட்டு சாஸ்திர நூல்கள் என சொல்லக்கூடியவைகள், எட்டு பண்டார சாஸ்திரங்கள் எது என்றால், நம்முடைய குருஞான சம்பந்தருடைய நூல்களிலே எட்டு நூல்கள் பண்டார சாஸ்திரங்கள் எவை என்றால், சிவபோகசாரம், சொக்கநாத வெண்பா, முத்தி நிச்சயம், திரிபதார்த்த ரூபாதி தசகாரி அகவல், ஷோடச கலா பிரசாத சட்சம், சொக்கநாத கலித்துறை, பண்டார கலித்துறை, நவரத்தின மாலை என்பவைகள் ஆகும். எனவே இவைகளெல்லாம் பண்டார சாஸ்திரங்களாக வைத்து நம்முடைய ஞானாசிரியருடைய அந்த வாக்கு எட்டை பண்டார சாஸ்திரங்களாக வைத்து அங்கே சொல்லப்படுகிறது. இப்படி அருளி செய்திருக்கின்ற நம்முடைய குருமூர்த்தியாகிய ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் இந்த நூலினை கொடுத்து நம்முடைய சைவமும் தமிழும் வழக்கம் பெறும்படியாக பேருவகாரம் செய்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே ஒரு ஞான நூலை சிந்திக்கின்ற பொழுது அந்த ஞானாசிரியனுடைய வாழ்வையும் சேர்த்து சிந்தித்தல் வேண்டும். ஞானாசிரியன்மார்கள் சில தன்னுடைய வாக்கினால் மட்டும் ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சில ஞானாசிரியர்மார்கள் தன்னுடைய வாக்காலும் வாழ்வாலும் நமக்கு ஞானத்தை உணர்த்துவார்கள். இன்னும் சில ஞானாசிரியர்மார்கள் தான் வாழ்வையும் காட்டாது வாக்கையும் காட்டாது, தன்னுடைய குருமூர்த்தி எதை போதித்தாரோ அதை அப்படியே தன்னுடைய மாணாக்கர்களுக்கு கூறியும் அந்த ஞான தானத்தை செய்து கொண்டு இருந்த ஞானாசிரியர்களும் உண்டு. மறைஞான சம்பந்தர் போன்ற ஞானாசிரியர்கள் அவர்கள் நூலெதும் செய்யவிட்டாலும் வாழ்விலே சிறப்பான சம்பவங்கள் சொல்லப்படவிட்டாலும் அவர்களும் அந்த ஞான சாஸ்திர நூலினை அப்படியே ஆன்மாக்களுக்கு கிடைப்பதற்கு அவர்கள் ஒரு குருமூர்த்தியாக இருந்து ஒரு பேருபாரம் செய்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்து குரு முதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் வாக்காலும் வாழ்வாலும் நமக்கு ஞானத்தை உணர்த்துகிறார்கள். அப்பெருமானுடைய வாழ்நாள் சரித்திரத்தை நாம் சிறிது சிந்திப்பது அவசியமாகும். நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீலபுத்தூரில் ஏறத்தாழ 460 ஆண்டுகளுக்கு முன்பாக கார்காத்த சைவ வேளாளர் குளத்தில் சிவபக்தியும் அடியார் பக்தியிலும் சிறந்த சுப்பிரமணிய பிள்ளை என்பவருக்கும் மீனாட்சி அம்மையாருக்கும் சைவமும் தமிழும் செய்த தவத்தின் காரணத்தினாலே ஒரு சோமவார தினத்தன்று இவ்வுலகிலே திருவதாரம் செய்தருளினார். அந்த பெற்றோர்களானவர்கள் மதுரை சுக்கநாத பெருமானையே குலதெய்வமாக கொண்டிருந்த காரணத்தினாலே அந்த திருக்குழந்தைக்கு ஞான சம்பந்தர் என்ற திருநாமம் சாத்துகிறார்கள். 16 ஆண்டிற்குள் தமிழ்மொழி வடமொழி இரண்டிலும் மிக வல்லுநராய் ஆகம சாத்திரங்கள் எல்லாம் கற்றுத் தெளிந்து நல்லொழுக்கம் மிக்கிருந்தார். இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையான ஒரு செய்தி. 16 வயதிற்குள் எல்லாம் தெளிந்தார் என்றால் இவர்களெல்லாம் சாமு சித்தர்கள். சாமு சித்தர்கள் என்பவர்கள் பூர்வத்திலே சரியேகிரிய யோகத்தை முடித்து அந்த ஞானத்தின் தொடர்ச்சியாலே இந்த பூவுலகத்திலே வந்து ஆன்மாக்கள் பொருட்டு திருவவதாரம் செய்வார்கள். இவர்களுக்கு ஞான நூல் தேவையில்லை, ஆனால் பெயருக்கு குரு என்ற ஒருவர் மட்டும் வேண்டும். ஆகையினாலே அவர்கள் ஞான நூல்களை தொட்ட பொழுதே அந்த ஞான நூலினுடைய பொருள் அவர்களுக்கு நன்றாக துலங்கும். அதனால் தான் 16 வயது அளவிலேயே எல்லா நூல்களையும் கற்றுத் தெளிந்தார் என்று சரித்திரத்திலே குறிப்பிடப்படுகிறது. இதே செய்தியைத்தான் கடவுள்மா முனிவர் நம்முடைய திருவாத ஊரர் 16 வயது அளவிலேயே கலைகளெல்லாம் கற்று தெளிந்தார் என்று குறிப்பிட்டு காட்டுவார். காரணம், அவர்கள் நம்மை போன்று மானுட சட்டையை தாங்கி இருந்தாலும் அவர்கள் சாமு சித்தர்கள் என்பது அந்த புராணத்தால் நமக்கு உணர்த்தப்படுகிறது. அப்படி நம்முடைய பிள்ளை திருநாமமாகிய ஞானசம்பந்தர் என்ற நாமத்தை கொண்ட அந்த திருக்குழந்தை 16 ஆண்டிற்குள் எல்லா ஞானமும் பெற்றிருக்கின்றார். அப்பொழுது நம்முடைய சுப்பிரமணிய பிள்ளை அவர்களும் மீனாட்சி அம்மையாரும் தங்களுடைய குழு குலதெய்வமாகிய மதுரை மீனாட்சி அம்மை உடனுடைய சொக்கநாத பெருமானை தரிசிப்பதற்கு அந்த திருக்குழந்தையை அழைத்துக் கொண்டு மதுரை அம்பதிக்கு புறப்படுகிறார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த திருக்குழந்தையை அழைத்து அந்த திருக்கோயில் எல்லாம் நன்றாக தரிசனம் செய்து முடித்து பல நாட்கள் அங்கே தங்கி இருந்து தரிசனம் செய்கிறார்கள். பல நாட்கள் தங்கி இருந்த பின்பு திரும்புகின்ற நாளிலே திரும்ப முற்படுகின்ற பொழுது அந்த திருக்குழந்தையானது, இந்த ஆலயத்தை விட்டு நான் வருதல் இல்லை, இங்கேயே இருப்பேன் என்று அந்த குழந்தையானது அடம் பிடித்தது. அப்படி அடம் பிடித்ததற்கு காரணம் பூர்வ ஜென்ம தொடக்கு. அப்பெருமான் கூறிய திருவாக்கு, என் உயிருக்கு தொடர்ந்து நிற்கின்றயாய், தொடர்ந்து நின்ற என் தாயானை என் அப்பெருமானுடைய வாக்கின்படி எனக்கு எப்பிறப்பிலும் எனக்கு தொடர்ந்து தாயுமாய் தந்தையுமாய் இருக்கின்ற இந்த அவர்கள் வீட்டில் இருக்கின்ற இந்த ஆலயத்தை விட்டு நான் வருதல் மாட்டேன் என சொல்லி மதுரையிலேயே இருப்பேன் என்று அந்த திருக்குழந்தை அங்கே அடம்பிடித்தது. உடனே இதுவும் இறைவன் செயல் எனக்கொண்டு அங்கே அந்த திருக்குழந்தையை விட்டு விட்டு பெற்றோர்கள் தங்களது ஊராகிய ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு திரும்பி விடுகிறார்கள். மதுரையிலே தங்கி இருக்கின்ற ஞானசம்பந்தர் பிள்ளை திருநாமம் கொண்ட அந்த பெருமான் ஒற்றாமரையிலே நீராடி நித்திய கர்மங்களை முடித்து ஆலவாய் அவனுக்கு நிகழ்கின்ற அந்த பூசனைகள் அனைத்திலும் கலந்து கொண்டு பேரானந்த பெருவாழ்வை அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தார். அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே திருக்கோயிலுள்ளே இருக்கின்ற பொற்றாமரை கரையிலே அங்கே வந்து நிற்கிறார். அப்பொழுது சிவனடியே சிந்திக்கின்ற சீலர்கள் அங்கே சிவபூஜனை செய்து அங்கே பதியங்கள் பாடி ஆனந்த கண்ணீரை அங்கே பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி அவர்கள் சிவபூஜை செய்தும் அங்கே பதியங்களை பாடியும் அங்கே ஆனந்த கண்ணீர் வடிக்கின்ற அந்த நிலையினை கண்டதும் நம்முடைய இந்த திருக்குழந்தைக்கு தானும் இவர்களைப் போல் ஒரு பேரின்பம் எய்தல் வேண்டும் என்று மனதிலே ஒரு எண்ணம் தொடர்ந்து தானும் சிவபூஜை செய்தல் வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உதித்தது. அதனால் ஆலவாய் அந்த பெருமானிடம் சென்று எனக்கும் பூஷனை செய்வதற்கு திருவருள் பாவியும் என்று அழகாக அங்கே ஒரு விண்ணப்பத்தை செய்கிறார். அப்படி விண்ணப்பத்தை செய்கின்ற பொழுது இந்த சம்பவம் தான் நமக்கு ஒரு சிந்தனைக்கு உரியது. இந்த திருக்குழந்தையானது சிவபூஜை செல்வர்களை கண்டு தானும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்று அந்த எண்ணம் எழுந்ததற்கு காரணம் பூர்வ ஜென்ம தொடக்கு. இது எந்த இடத்திலே வைத்து இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என சொன்னால், நம்முடைய பெரிய புராணத்திலே சண்டீஸ்வர நாயனார், அதாவது விசால சர்மரானவர், அங்கே பசுவானது பசுக்கள் வந்து வலிய வந்து பால் அங்கே உகுப்பதை கண்டதும் இந்த பாலினை வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று அன்பு எழுந்ததாம். அந்த பாலை பெருமானுக்கு அர்ச்சனை செய்து பூஷனை செய்து அபிஷேகம் செய்து தான் அதை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் பிறந்தது. அப்படி செய்ததற்கு அந்த பாலினை கண்டவுடன் அபிஷேகம் செய்து பூசனை செய்தல் வேண்டும் என்று அந்த எண்ணம் எழுந்ததற்கு காரணம் சேக்கலா சொல்லி காட்டுகிறார். முன்னை பிறவியினுடைய அந்த தொடர்ச்சி அப்படிம்பார் சேக்கலா. அழகாக சொல்கிறார், முன்னை அர்ச்சனையில் அளவையில் தொடர்ச்சி விளையாட்டால் பொங்கும் அன்பால். எனவே பூர்வ ஜென்மத்தில் செய்த அந்த சிவபூஜையினுடைய ஒரு தொடர்ச்சி, ஏனுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்தாரும் செய்த ஞானசம்பந்தர் குறிப்பிடுகிறார். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். இதே போன்று கண்ணப்ப தேவ நாயனார் அங்கே குடும்ப தேவரை கண்டு வணங்க வேண்டும் என்று அங்கே நாணன் கூடிய உடனே வணங்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதிலே ஊற்றெடுத்தது. அந்த அன்பு ஊற்றெடுத்ததற்கு காரணம் சேக்கலார் பெருமான் அழகாக அங்கே அந்த காரணத்தை குறிப்பிடுகிறார். முன் செய்தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி என்ன அழகா சொல்றார் பாருங்க. முன்பு செய்த தவத்தின் ஈட்டத்தின் காரணமாக அது தொடர்ச்சியாக இப்பொழுது அந்த அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கியது என்று சொல்லி காட்டுவார். சதமணிக்கோவை என்ற ஒரு நூல் இருக்கிறது, தர்மபுராதீனத்தினுடைய வெளியீடு, அருமையான ஒரு நூல், சைவர்கள் கற்று தெளிய வேண்டிய நூல். அந்த நூல் எப்படி அமைந்திருக்கும் என சொன்னால், சில கேள்விகள் மட்டும் அந்த நூலிலே இருக்கும், அதற்கு பதில் நாம் அறிவித்துக் கொள்ளுதல் வேண்டும். அது என்ன பதில் என்பதை உரையாசிரியர்மார்கள் நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதிலே கண்ணப்பனுக்கு மட்டும் ஆறு நாளில் அருள் புரிந்தது ஏன் என்ற ஒரு வினா எழுப்புகிறார். அதற்கு பதில் பூர்வ பூஜையின் தொடர்ச்சி என்று அதில் பதில் இருக்கும். ஆகையினாலே இந்த இடத்தின் கண்ணே நம்முடைய திருக்குழந்தையாகிய ஞான சம்பந்த சிவபூஜை செல்வர்கள் சிவபூஜை செய்வதைக் கண்டு தானும் பூஜனை செய்ய வேண்டும் என்று அந்த எண்ணம் எழுந்ததற்கு காரணம் பூர்வ ஜென்ம தொடக்கு. தன்னுடைய எண்ணத்தை சொக்கநாத பெருமானிடம் விண்ணப்பம் பண்றார். சொக்கநாத பெருமானிடம் விண்ணப்பம் பண்ணிய உடனே வாயானை மனத்தானை மனத்திருந்த கருத்தானே என்று குறிப்பிட்டு காடுகிறார். எனவே எண்ணியதை எண்ணியாங்கு தருகின்ற நம்முடைய பரம்பொருளானவர் அவருக்கு உடனே அந்த திருக்குழந்தைக்கு கனவிலே எழுந்தருளி, ஞானசம்பந்தா, நீ என்னை பூஜிக்க விரும்பினால் ஆகையினாலே உம்முடைய எண்ணத்தை பூர்த்தி செய்ய நாம் சிவலிங்க ரூபத்தில் பெட்டகத்தோடு பொற்றாமரை அந்த பொய்கையின் ஈசான மூலையில் இருக்கிறோம், அதை சென்று மூழ்கி எடுத்து உன் விருப்பப்படி பூஷிப்பாயாக. பெருந்திறனை பாருங்கள், பால் என்று கேட்டதற்கு பார்க்கடலே கொடுத்தார், இங்க பூஜை செய்வதற்கு ஆவல் என்றார். உடனே தன்னையே மூர்த்தியாக கொடுக்கிறார். தன்னையே மூர்த்தியாக கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் பெட்டகத்தோடு கொடுக்கிறார். இதுதான் நம்முடைய பெருமானுடைய அளப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடியது. எனவே கனவிலே வந்து ஈசான பொற்றாமரை ஈசான மூலையிலே பெட்டகத்தோடு நாம் சிவலிங்க வடிவிலே இருக்கிறோம், நீ எடுத்து பூசனை மூழ்கி எடுத்து பூசனை செய்வாயாக என்று அழகாக திருவாய் மலர்ந்தான். கனவிலே முடித்தவுடன் நம்முடைய பெருமான் நம்முடைய ஞானசம்பந்தராகிய திருக்குழந்தையார் எழுந்தார். கனவிலே கண்ட அற்புதத்தை கண்டு பெருமானது பெரும் கருணையை வியந்தார். உடனே பெருமான் முன்பாக சென்று ஆடினார் பாடினார், ஆனந்த புத்தாடுகிறார். பின்பு வைகை பொழுது எப்பொழுது வரும் என்று காத்திருந்து குற்றாமரை தீர்த்தத்தில் ஈசான பாகத்தில் நீரில் மூழ்கி காணுகின்ற பொழுது அங்கே பெட்டக கோயிலோடு அவர் கையில் சொக்கநாத பெருமான் அங்கே வந்தருளி அதை ஆற எடுத்து அப்படியே கழிப்பு மீக்குற அப்படியே எடுத்துக்கொண்டு சென்று அதுதான் நம்முடைய பெருமான் அந்த பெட்டகம் கிடைத்தவுடன் அப்படியே எடுத்து அணைத்துக் கொண்டு பெருமான் சன்னதி முன்பாக சென்று அப்படியே ஆனந்த கண்ணீர் உகுத்தார். ஆனந்த கண்ணீர் ஊக்கின்று அவரது திருவாயில் இருந்து அந்த பெருமான் சொக்கநாத பெருமான் கொடுத்த அந்த கொடையினை நினைந்து ஒரு அழகான ஒரு கவிதை செய்தார். சொக்கநாத கலித்துறை என்று சொல்லக்கூடியது. அந்த பெருமான் தனக்கு செய்த பேர் உபகாரத்தை அந்த திருப்பாட்டிலே உணர்த்தி காட்டுகிறார். கண்ணுக்கு இனிய பொருளாகிய சொக்கன் அல்லவா, அழகன் அல்லவா, மனதை ஈர்க்கின்றவன் அல்லவா. ஆகையினாலே அவர் எப்படி இருக்கிறானா, கண்ணுக்கு இனிய பொருளாகிய என் கரத்தில் வந்தாய். காட்சி பொருளாய் மட்டுமில்லை, கையிலே கிடைக்கும்படியாக என் கரத்திலே வந்து விட்டாய். கண்ணுக்கு இனிய பொருளாகிய என் கரத்தில் வந்தாய், விண்ணும் பரவிடும் அற்புதமே என்ன விஞ்சைதான், மண்ணும் புகழ்ந்திட என்னையும் பூரண வாரியுள்ளே நன்றிபடிசை மதுராபுரி சொக்க நாயகனே. என்னை ஆனந்த ஆரிக்குள் ஆனந்த கடலுக்குள் அமிழ்த்தும் என்று அழகாக அங்கே விண்ணப்பம் செய்தார்.